மகாபிரிவாளோட பூர்வாசிரம தம்பி ஸ்ரீ சிவன் சார், அவரை தரிசிக்கிற பாக்கியமும் அவரோடு பழகினபோது சில அனுபவங்களும் எனக்கு கிடச்சிது. அதெல்லாம் அனுபவங்கள் என்று சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தரிசனமும் ஒவ்வொரு வார்த்தை அவர் சொன்னதும் பெரிய அனுகிரகம். அதை இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு சில பேர் கேட்டால் நான் ரொம்பவே தயங்கின்றே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மகான் நம்மக்கிட்ட பழகியிருக்கார் வாஸ்தவன்தான், ஆனால் அந்த லட்சணங்கள் ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லையேன்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன். இருந்தாலும் அந்த அனுபவங்களுடைய ஸ்வீட்னஸ், அதை பகிர்ந்துக்கிறதுல தப்பில்லைன்னு நினச்சி அதை பற்றி இப்போ பேசுகிறேன். நான் கோவிந்த தாமோதர சுவாமிகள் கிட்ட, திருநெல்லிக்கேணி பிரிவா, ஆங்கர பிரிவா அப்படின்லாம் இப்போ கூப்பிட்றா, ஆங்கர கல்யாண ராம பாகவதர்னு பூர்வாசிரம பேர், அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். அவர் என்னை தன் குழந்தையாக வச்சு காப்பாற்றின்னு இருந்தார். அவர் மூக்கபஞ்சசதி, விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஆதிசங்கருடைய ஸ்தோத்திரங்கள், சுந்தரகாண்ட பாராயணம் அப்படின்னு ஒன்று ஒன்று ஆரம்பித்து சொல்லி கொடுத்துட்டுருந்தார். சுவாமிகள் கிட்ட பக்தியாக இருந்தவா, மகாபெரிவா கிட்ட போனால் பெரிவா ரொம்ப கருணையாக விசாரித்து தனி அனுகிரகம் பண்ணியிருக்கா என்று நிறைய கேள்விப்பட்டிருந்தேன். சுவாமிகள் அடிக்கடி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணு என்பார். நான் காஞ்சிபுரம் போய் பெரிவாளை தரிசனம் பண்ணுவேன், ஆனால் பெரிவா கிட்ட நெருங்கிறதுக்கு ரொம்ப பயம். அந்த மடத்து ஆச்சாரங்கள், பெரிவாளுடைய தெய்வத்தின் குரல் படிச்சிருந்தேன், அதெல்லாம் வச்சுட்டு என்னமோ ஒரு பயம். ஆனால் நமக்கும் அந்த மாதிரி சுவாமியுடைய பக்தன் அப்படிங்கிற அளவில் மகாபெரிவா அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது மனசில் பிரார்த்தனை, அது மனசில் இருந்துகிட்டே இருந்தது. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு பெரிவாளை நமஸ்காரம் பண்ணு, உனக்கு பெரிவா அனுகிரகம் பண்ணுவா என்று சுவாமிகள் தினம் தினம் அவர் எனக்கு மூக்கவஞ்சி படிக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் அந்த ஒரு பிரார்த்தனை, மகாபிரிவா கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணால் அது நிறைவேறாமல் போகாது அப்படிங்கிறதுக்கு, மகாபிரிவா ஒரு குழந்தையாட்ட அணைச்சி ஒருத்தருக்கு அன்பு பாராட்டினா எப்படி இருக்குமோ அதே அனுபவத்தை நான் சிவன் சார்கிட்ட அடைஞ்சேன். சிவன் சாரை பற்றி சுவாமிகளே தெரிஞ்சுண்டு அவரை தரிசித்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு பெரிய சித்த புருஷர், பசிதாகத்துக்கெல்லாம் மேலே இருக்கார், மகாபிரிவாளுடைய சொந்த தம்பி, மடத்தில் நம்ம இவ்வளோ வருஷம் பழகியிருக்கோம், இப்படி ஒருத்தர் இருக்கார்னே தெரியலையே, இவ்வளோ வருஷம் கழிஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சதிலிருந்தே இவர் எவ்வளோ பெரிய சித்த புருஷர் அப்படிங்கிறது தெரிகிறது. அவர் நினச்சாதான் அவர்கிட்ட நெருங்கவே முடியும்னு தெரிகிறது. பெரியவா மௌனம் போட்டு விட்டதால் எனக்கு வழிகாட்ட சாட்சாத் பெரியவாதான் சிவன்சார் ரூபத்தில் வந்திருக்கார் என்று சுவாமிகள் உருக்கமாக சொல்வார். சுவாமிகளினிடம் சிவன்சாரை பார்க்கும்போது சதாசிவ பிரம்மேந்திர ஸ்வரூபேபியோ சிவன்சார் சத்குருபியோ நமஹா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணு என்று சொன்னார். நான் ஒரு நாள் போனேன். முதல் தர்சனம் சுவாமிகள் சொல்லித்தந்தபடி சொல்லி நமஸ்காரம் பண்ணினேன். என் பேர் கணபதி சுப்பிரமணியம், திருவல்லிக்கேணியில் ஆங்கரை கல்யாணராம பாகவதர்னு ஒரு பெரியவா இருக்கா, பாகவத ராமாயணம் படிக்கிறவா, அவர்கிட்ட நான் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் படிச்சுக்கிறேன் என்று சொன்ன உடனே சிவன் சார் அடியார் கடியனானி என்று கேட்டார். எனக்கு சட்டுன்னு புரியவே இல்லை, என்ன பெரியவா என்று கேட்டேன். நீ அடியார் கடியன் என்று அவர் திரும்ப சொன்னவுடன் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் எதை மகாபெரிவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டிருந்தேனோ அது எனக்கு கிடைச்சிடுச்சு. அப்போவே நமஸ்காரம் பண்ணி சிவன் சாருக்கு அடிமையாகிவிட்டேன். அப்படி அவர் பார்த்த நாள் முதல் என்னை ஆட்கொண்டு ரொம்ப அன்பு பாராட்டினார். அவர் என்னை மாதிரி குழந்தைகள் எல்லாம் வந்தால் கொடுக்கறதுக்கு யாரையாவது பாதாம் அல்வா பண்ணிட்டு வா அப்படிம்பார். அந்த மாதிரி பக்ஷணங்கள் எல்லாம் பண்ண சொல்லி அதை வச்சுட்டுருப்பார். நாங்களெல்லாம் அங்கே வருவோம், மணிக்கணக்காக அங்கே உட்கார்ந்துட்டுருப்போம், ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கொடுப்பார். அவர் கை கால்களில் தேங்காய் எண்ணெய் தடவி விட சொல்வார். கிளம்பும்போது எங்களுக்கு அந்த பாதாம் அல்வாவை பிரசாதம் மாதிரி கொடுப்பார். நீ போய் பஜ்ஜி வாங்கிட்டு வா அப்படிம்பார். தான் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு எனக்கு மீதியை தந்து விடுவார். இது தனி டேஸ்ட் இல்லை என்று சொல்வார். நீ இளநீர் வாங்கிட்டு வருவியே என்று சொல்வார். சரின்னு போய் இளநீர் வாங்கிட்டு வருவேன். இப்படி அன்பு பாராட்டி ஒரு வாரம் பத்து நாளில் ரொம்ப நெருக்கமாகிவிட்டார். அப்புறம் ஒரு மாதிரி ரெகுலராக போனேன். ஒரு நாள் அவருடைய ஜாதகத்தையும் கௌசிக நாடின்னு அவரை பற்றி ஒரு நாடி இருந்தது, அதை எழுதிக்கோ அப்படின்னார். அதில் எவ்வளோ வசத்தியாக அவரை பற்றி போட்டிருக்கு. இது விஸ்வாமித்ர மகர்ஷியுடைய வார்த்தைகள். தாயான திரிபுர சுந்தரியே உந்தன் தக்க அருள் இவன் அகம் புகுந்து தாயே தக்க அத்வைத்தம் அதின் சாரமெல்லாம் சத்குரு பேரருளால் தானே வந்து வலுவாய்கூடி. நான் இதை நடுவிலிருந்து படிக்கிறேன். முன்னாடி உலக குருவான மடாதிபதியான இவருடைய அண்ணா மகாபிரிவா இவருடைய சத்குருன்னு மென்ஷன் பண்ணிட்டார். அத்வைத்தம் அதன் சாரமெல்லாம் சத்குரு பேரருளால் தானே வந்து வலுவாய்கூடி பூரணத்தை மறுவு சுகவிழியினால் தரிசித்து ஏற்றி எந்தவித செயல்கள் இவன் செய்தபோதும் எப்போதும் மானத நிஷ்டை கூடி சுந்தர ஜோதியின் அடியில் நிற்பன் அப்படின்னு எவ்வளோ அழகான வார்த்தைகள். இதில் அம்பிகையே நேரில் கௌசிகருக்கு அறிவித்ததாவது, அதாவது கௌசிகர் சொல்லி முடித்த உடனே அம்பாளே பதில் சொல்கிறா, இம்மைந்தன் உயர்பிறவி ஓங்கொடுக்கம், இயல்பான தாய் தந்தை ஓங்கொடுக்கம், பன்னிவன் கனிஷ்டன் கடைப்பெருத்த முக்தன், பாருங்கும் எம்மதத்திற்கும் ஆசான், என் அருள் மிக வாய்ந்தோன், நவசித்தர்க்கும் எழான மேம்புடைய ஞானி அப்படின்னு அம்பாள் மகாபெரிவாளை பற்றி நவசித்தர்க்கும் எழான மேம்புடைய ஞானி அப்படின்னு சொல்கிறான். சார் இதை எழுதிக்க சொன்னார். அவருடைய ஜாதகத்தில் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இருக்கிறத காமிச்சார். அப்புறம் சார் தன்கிட்ட வந்தவாளையெல்லாம் விலை கொடுத்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகத்தை வாங்கி அதை படிக்க சொல்வார். அப்போ அந்த புஸ்தகத்துடைய விலை 120 ரூபாயோ என்னமோ அதை வாங்கிட்டேன். என் புஸ்தகத்தில் வித் பெஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் டு சிரஞ்சீவி கணபதி சுப்பிரமணியம் சதாசிவம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கார். ஒரு வாட்டி சார் என் ஃப்ரெண்ட் சந்திரசேகரிடம் க்ஷேமமாக இரு என்று சொல்லிவிட்டு, க்ஷேமமாக இரு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். அவன் பெரியவா சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது கார் பங்களா எல்லாம் இல்லை, ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் என்று சொன்னார். பெஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் என்பதற்கு அதே பொருளை நான் வச்சுருக்கேன். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகத்தில் அவர்கிட்டயே நிறைய போர்ஷன்ஸ் படித்தேன். முதல்ல படிக்கிறவாளுக்கு சோலனும் கிரீசஸும் என்ற ஒரு டாபிக் படிக்க சொல்வார். ஏணிப்படிகள் மாந்தர்கள் புஸ்தகத்தை 3 ஆவர்த்தி படிக்க சொன்னார். அதை படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் படிக்கட்டுமா என்று கேட்டேன். நீ தான் இதை படித்து முடிச்சிட்டியே, நீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புஸ்தகங்கள் வாங்கி படி என்று சொன்னார். அப்போது நான் வேலையை விட்டுட்டிருந்தேன். எனக்கு தினம் அப்பா 10 ரூபா கொடுத்துட்டுருந்தா அந்த புஸ்தகம் வாங்கிறதுக்கு வசதி இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புஸ்தகங்கள் அவ்வளவு மலிவு விலையில் கொடுக்குறா, அதை வாங்க முடியல. சுவாமிகள் எனக்கு பணம் கொடுத்தார். சிவன் சார் சொல்லியிருக்காருன்னா நீ உடனே வாங்கிப்படி, இன்றைக்கே வாங்கிப்படி என்று சொல்லி என்னை படிக்க வச்சார். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அமுதமொழிகள் 3 பாகங்கள். அதில் மகேந்திரநாத் குப்தாங்கிறவர் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை பதிவு பண்ணியிருக்கார். அதை படித்தபோது அந்த காட்சிகளெல்லாம் சுவாமிகள் கிட்ட நடக்கிற மாதிரியே தோணித்து. சுவாமிகளுடைய அந்த தெய்வீக பித்து, பணத்தில் பற்றின்மை, ஞானம், இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என்னை சிவன் சார் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி படி என்று சொன்னார்னு நினைக்கிறேன். சுவாமிகளுக்கு பூர்வாசிரமத்தில் அவள் அப்பா வச்ச பேரே ராமகிருஷ்ண சர்மா தான். கூப்பிட்ட பேர் கல்யாணராமன். சுவாமிகள் ஜாதகம் 80% ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜாதகம் போலவே இருக்குதுன்னு சொல்லுவாள். வாழ்க்கையும் அப்படிதான். தமிழ்நாட்டில் இவர் அவதரித்ததால் ஆச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி. உலகத்தில் ஒட்டியும் ஒட்டாமல் வாழ்ந்த மகான். இந்த போஸ்ட் கார்டு இன்சிடெண்ட் முன்னாடியே நான் எழுதியிருக்கேன். சிவன் சாருடைய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் படித்தா அதில் 180 பேரா இருக்கும். பாபி, பாமரன், விவேகி, சாது, அதுக்கு மேலே உயர் விவேகிகள் அப்படிலாம். இதில் சுவாமிகள் ஒரு தெய்வ சாதுவாக மகானாக இருக்கார், சிவன் சார் துறவியாக இருக்கார், மகாபிரிவா ஞானி அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஆனால் நம்மால் இந்த பாபி பாமரன் தாண்டவே முடியலையே. எது ரைட் ராங் தெரிஞ்சுக்கிறது, அதில் ஒரு சொட்டாவது முயற்சி பண்ணுறது விவேகம். தன்னலமே இல்லாத இருக்கிறது சாது குணங்கள். இதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறது போல் இருக்கே காலம். இந்த 20 வயசுக்குள்ளே படித்த புஸ்தகங்களும் பார்த்த சினிமாவுமே புத்தியை கெடுத்துடுத்து இதில் எங்கேருந்து மீள்றதுன்னு ரொம்ப பயம் வந்தது. சார்க்கு ஒரு காலில் எழுதி போட்டேன், மகாபிரிவாளை பார்த்துருக்கேன், உங்களையும் தரிசனம் பண்ணியிருக்கேன், சுவாமிகளை ஆசிரியிச்சிருக்கேன், ஆனாலும் இந்த படிகளில் மேலே போகிறதுக்கு வழியே தெரியாமல் இருக்கேன், நீங்கள் தான் தயவு பண்ணணும் என்று எழுதியிருந்தேன். இதை நான் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி சார் இருந்த வியாசராவ் தெருவுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் 4 நாள் கழித்து தான் நான் அங்கே போனேன். ஆனால் நான் அங்கே போன அன்றைக்கி தான் அந்த கார்டு வந்தது. போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்தார். திருவாரூர் கணபதி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் அங்கே அன்னைக்கு இருந்தார். அவர் அதை வாங்கிட்டு உள்ளே கொண்டு வந்தார். இவன் லெட்டர் போட்டிருக்கான் என்று சொன்னார். சார் உடனே படி அப்படின்னு சொன்னார். அவர் அதை படித்தார். அப்போ சிவன் சார் என்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னார். நான் எழுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன். நீ ஏன் பயப்படுற, நீ தான் திருவல்லிக்கேணி பிரிவாக காலை பிடிச்சிட்டுருக்கேன், அவரை தியானம் பண்ணு மேலே போகலாம் என்று சொன்னார். சாருக்கு பெரிய கைகள், பெரிய கால்கள். அந்த பெரிய கையினால் எனக்கு பெரிய அபயம் கொடுத்தார். அந்த வார்த்தைகள் அவ்வளோ ஆறுதலாக இருந்தது. அப்புறம் அந்த லெட்டரையும் எங்கிட்ட கொடுத்தார், அதை நான் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் சாயங்காலம் வந்து சுவாமிகள்கிட்ட இந்த மாதிரி நடந்தது என்று சொன்னேன். சுவாமிகள் நீ தியானம் பண்ணுன்னா ஏதாவது மெடிடேஷன் கிளாஸ் போயிடாத, நான் சொல்லிக் கொடுத்த ஸ்தோத்திரங்களெல்லாம் பாராயணம் பண்ணு, அதுதான் தியானம் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளும் அவ்வளவு பவர்ஃபுல். ஏன்னா நம்ம காரியமாக ஒன்று பண்ணினால்தான் நம்மளால் தியானம் எல்லாம் பண்ண முடியும். உட்கார்ந்து மூக்க பஞ்சசக்தி படி, ராமாயணம் படி என்று சொன்னதால் அந்த ராமாயணத்தை படிக்கும்போது சுவாமிகள் ஞாபகம் வருது, அதுதான் தியானம். அப்படி இல்லாமல் வேறு எப்படி நம்ம மகான்களை தியானம் பண்ண முடியும்? அவருடைய பேச்சை கேட்டு இந்த ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எல்லா ஓட்டத்துக்கும் நடுவிலையும் கொஞ்ச நேரம் இவாளை நினைக்க முடியுது. அந்த காலகட்டத்தில் சுவாமிகள் சிவன் சார்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்டார். சிவன் சார், சந்நியாசத்துக்கு இக்காலத்தில் தடை விதித்து விடுவதே நலம், எல்லாரும் இந்த காலத்தில் அந்த ஆசிரமத்திற்கு களங்கம் கற்பிக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார். அதனால் சுவாமிகள் ஒருத்தர் மூலமாக சிவன் சார்கிட்ட சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டார். சார் சொன்னார், அவருக்கு என்னத்துக்கு, அவர் உத்தம ஜீவன், அவர் வேஷ்டி கட்டிட்டு இருந்தாலே சன்னியாசி தான் என்று சொன்னார். அப்போ சுவாமிகள் விட்டுட்டார். அப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்பவும் ஒரு வாட்டி கேட்க சொன்னார். சார், ஆஹா, அவசியம் வாங்கிக்க சொல்லுங்கோ, அமோகமாக இருப்பார், அந்த ஆத்து மாடியிலேயே இருக்க சொல்லுங்கோ என்று சொல்லிட்டார். அப்புறம் சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிட்டார். முண்டனம் பண்ணிட்டு பிரைஷ மந்திரத்தை சொல்லி மகாபெரிவா பாதுகையிலிருந்து காவியை எடுத்து கட்டிட்டு சன்னியாசம் வாங்கிட்டார். எனக்கு அன்னைக்கு சுவாமிகள் சன்னியாசம் எடுத்துக்கிற அந்த காட்சியை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. அதுக்கப்புறம் சிவன் சார் பல பேர்கிட்ட பல தடவை, இவர் தான் ஜென்வின் சன்னியாசி, இந்த மாதிரி பாகவதத்துக்காக ராமாயணத்துக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் அர்ப்பணித்தவாள் பார்க்குறதே புண்ணியம் என்று நான் எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அவா உடம்பு நல்லா இருக்கணும், அபூர்வமான ஆத்மா, சாந்தத்தோடு இருக்கார், ப்ரொவோக் பண்ணாலும் கோபப்படாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சாந்தம், அப்படி பரமசாந்தத்தோடு இருக்கார். இவாளை ஆசிரியச்சிருக்கிறது உனக்கு 2000 ரூபா வேலைக்கு மேலே, அப்போ நான் வேலை தேடிட்டு இருந்தேன், அதனால் இவாளை ஆசிரியச்சிருக்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அப்படி ஜெனுவின் சன்னியாசி சன்னியாசிக்கு அவர் தான் பாத்திரம். இந்த அனுஷ்டானத்தோடு பாகவதம் படிச்சுட்டு இருந்தாலே போகும், வேறு தண்டக்க மண்டலங்கள்லாம் வேண்டாம், அவரை சாதாரண சன்னியாசின்னு சொல்லக்கூடாது, யதீந்திராள்னு சொல்லணும். இப்படி கோவிந்த தாமோதர சுவாமிகளை பற்றி சார் நிறைய சொல்லிகிட்டே இருந்தார். எங்கிட்ட நிறைய தர் சொன்னார், ஜானகிராம மாமா, நாகராஜ மாமா, நாராயணயர், எல்லார்கிட்டையும் சுவாமிகளை பற்றி ரொம்ப சொன்னார். மோகன், சிவராமன், கௌரி, அப்படி பல பேரை சுவாமிகள்கிட்ட போய் நல்ல விஷயங்கள் கற்றுக்கோங்கன்னு அனுப்பிச்சு வச்சார். அப்படி அவருடைய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகத்து மூலமாகவும் சுவாமிகளுடைய தூய்மை, அவருடைய உயர்ந்த நிலை என்னன்னு புரிஞ்சுது. மேலும் சுவாமிகள் பெருமையை சிவன் சார் சொல்லிகிட்டே இருந்தார். நானும் அப்போ தான் சுவாமிகள்கிட்ட பழகிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் சார் சொன்னதை கேட்டதுனால்தான் சுவாமிகள்கிட்ட பக்தி வந்தது. சுவாமிகள் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் தனியாக பாராயணம் பண்ணிட்டு இருப்பார், வந்த வாளுக்கு ஆறுதல் சொல்லி அந்த கஷ்டம் தீரும். இத்தனை தூரம் அவருடைய மகிமையை புரிஞ்சுண்டு அவர்கிட்ட பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறது சிவன் சார் சொல்லி கொடுத்து தான் எனக்கு வந்தது. ஒரு வாட்டி நான் சுவாமிகளோடு உட்காந்துருந்தேன், சுவாமிகள் எனக்கு மூக்க பஞ்சத்தை படிச்சுட்டு இருந்தார். காமாட்சி தாவக கட்டாட்ச யதீஸ்வரோசௌ அப்படின்னு கட்டாட்சி சதகம் 51வது ஸ்லோகத்தை படித்து முடித்தார். காமாட்சிய கட்டாட்சம் ஒரு துறவி வேந்தனை போல விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது நாராயணயர் உள்ளே வந்தார். நான் சிவன் சார் தர்சனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களை சாதாரண சன்னியாசின்னு சொல்லக்கூடாது, யதீந்திராள்னு சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னார். படித்த அந்த ஸ்லோகத்தோட வரைக்கும் நாராயணியர் உள்ள வந்து அதை சொல்கிறதுக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. சுவாமிகளும் சிவன் சார்கிட்ட ரொம்ப தெய்வ பக்தியாக இருப்பார். அங்கே வந்தார்னா குழந்த மாதிரி இருப்பார். பாகவதத்திலிருந்து சாதுக்களை யோகிகளை போற்றி வரக்கூடிய ஸ்லோகங்களை எழுதிட்டு வருவார். அந்த ஸ்லோகங்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார். சில சமயம் என்ன படிக்க சொல்வார். சுவாமிகள் மகாபெரிவா கிட்ட எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சிவன் சார்கிட்ட பக்தியோட குழந்த போல, எனக்கு ஒன்றும் தெரியாது, அனுகிரகம் வேணும் என்று இருப்பார். இப்படி இரண்டு மகாபுருஷர்களை சேர்ந்து தர்சனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஒரு வாட்டி சார் சுவாமிகள்கிட்ட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகத்தை படிச்சுட்டு நான் ஒரு மேதாவின்னு சொல்கிறா, பகவான் டிக்டேட் பண்ணார், நான் எழுதினேன், அவ்வளோதான் என்று சொன்னார். சுவாமிகள் ஆச்சாரசீலர். ஆனால் சிவன் சார் சாப்பிட்டு கொடுப்பதை உச்சிஷ்ட பிரசாதம் என்று பக்தியோடு வாங்கி சாப்பிடுவார். சுவாமிகள் உடம்பு ரொம்ப தளர்ந்து போன போது பாராயணம் மட்டும் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் சிவன் சார் ஆசைப்பட்டார்னு சொல்லி 15 நாளில் 2 மணி நேரமாக ஸ்ரீமத் பாகவதத்தை உபன்யாசம் பண்ணியிருக்கார். அதோட ரெக்கார்டிங் கூட இப்போ கிடைக்கிறது, அது பெரிய லாபம். சுவாமிகள் ஒரு நாளைக்கு லலிதா சாஸ்திரம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அதில் சதா சிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு வந்தோடனே ஆஹா அப்படின்னு சொன்னார். சிவன் சாரோட பூர்வாசிரமம் பேர் சதாசிவம். அந்த சதாசிவ அனுகிரகத்திற்காகத்தான் நான் காத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சார்கிட்ட உத்தம பக்தி வச்சுட்டு இருந்தார். ஒரு வாட்டி சிவன் சார் இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் புஸ்தகத்தில் ஒரு புஷ்பத்தை போட்டு வந்தாலே மேலே போகலாம் அப்படின்னு எங்கிட்ட சொன்னார். நான் அதை சுவாமிகிட்ட சொன்னேன், சொன்ன அன்னிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் சுவாமிகள் தன்னோட பூஜையில் அந்த புஸ்தகத்தை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் போடுவார். அந்த புஸ்தகம் இன்றைக்கும் சுவாமியுடைய அதிஷ்டானத்தில் பூஜையில் இருக்குது. ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகம் நர்மதா பதிப்பகத்தில் கிடைக்கிறது. தெய்வீகத்தை பற்றியும் ஆத்மீகத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவசியம் படிக்க வேண்டிய நூல். அதில் இருக்கிற மாதிரி மகான்கள் சரித்திரம் அவ்வளவு இனிமையாக தெளிவாக எங்குமே பார்க்க முடியாது. வேத தர்மசாஸ்திர இதிகாச புராணங்களுக்கு நிகரான ஒரு பொக்கிஷம். ஒரு வாட்டி நான் சார் கிட்ட, சார் உங்களுடைய ஏணிப்படிகள் மாந்தர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையுடைய சாரம் சார், சிறந்த விவேகி முற்றின விவேகி வரைக்கும் கர்மயோகமும் தெய்வ சாது மகான் வரைக்கும் பக்தியோகமும் துறவி ஞானி அந்த நிலையெல்லாம் ஞான யோகத்தையும் சொல்கிற போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். சார் சிரிச்சுட்டே, வாஸ்தவம் ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சுவாமிகளை கோவிந்த தாமோதர சுவாமிகள்னு கூப்பிட்றது கூட சிவன் சார் காரணமாக இருந்தார். ஒரு நாள் என்கிட்ட, அவளை பிரிவானே சொல்லலாம், நான் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைப்பா, சுவாமிகள்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இதை வந்து நான் சுவாமிகள்கிட்ட சொன்னேன். கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரத்தில் சுவாமிகளுக்கு ரொம்ப பிரியம், கோவிந்த நாமத்தில் ரொம்ப பிரீத்தி, அதனால் கோவிந்த தாமோதர சுவாமிகள்னு சொல்லுங்கோ, கூப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னார். ஒரு வாட்டி நானும் என் தம்பியும் கிளம்பி ஹரித்வார் ரிஷிகேஷ் போயிட்டு வந்தோம். ஒரு கேனில் கங்கா ஜலம் கொண்டு வந்தோம். அந்த கங்கா ஜலத்தை எங்கள் அப்பா சுவாமிகளுக்கு கொடுன்னு சொன்னார். நான் அதை சுவாமிகளுக்கு கொடுத்தேன். அவர் அதை கொஞ்சம் பிராசனம் பண்ணிட்டு, இதை சிவன் சார் கொடு, அவர் தான் பரமேஸ்வர ஸ்வரூபம், அவர் தான் கங்காதரர் அப்படின்னு சொன்னார். சிவன் சார்கிட்ட கொடுத்த உடனே அவர் சுவாமிகளுக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்டார். கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சிவன் சார், இந்த கேனை உடனே திருப்பி தரணுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொன்னேன். சிவன் சார் 6 மாதம் 1 வருஷத்துக்கு 1 தடவை தான் குளிப்பார். அப்படி அவர் ஸ்நானம் பண்ணும்போது அதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கேன் இங்கே இருக்கலாமான்னு கேட்டார். தாராளமாக சார் அப்படின்னு சொன்னேன். ராமநாராயணன் அப்படின்னு ஜானகிராம மாமாவோட பிள்ளை, ஜானகிராம மாமா கோவிந்த தாமோ சுவாமிகளுக்கு வாழ்நாள் முழுக்க சர்வீஸ் பண்ணியிருக்கார். அந்த அவரோட பிள்ளை ராமநாராயணன், அவர் சிவன் சார் கிட்ட ரொம்ப பக்தியாக இருந்தார். 2 வருஷம் 1 நாள் தவறாமல் சிவன் சாரோட படுத்துட்டு அவர் கைங்கரம் பண்ணியிருந்தார். சுவாமிகள் ரொம்ப என்கரேஜ் பண்ணி, நீ அவருக்கு பண்ணுறதான் முக்கியம், அவரோட இது ஒன்று போகிற உனக்கு அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணி அதை கெட்டியாக பிடிச்சுட்டார். ஒரு நாள் ராமநாராயணன் ஆற்றுல ஒரு ராமர் படம் கீழே விழுந்தபோது சார்கிட்ட இது மாதிரி ஆயிடுச்சு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னபோது, நீ சுவாமிகள்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்லாரோ அதை பண்ணுன்னு சொன்னார். சுவாமிகள் வால்மீகி ராமாயணத்துலேருந்து விபீஷண சரணாகதி 3 சர்க்கங்களை படி அப்படின்னு சொல்லி அவள் அப்பா படித்தார். அந்த மாதிரி சிவன் சாருக்கு சுவாமிகள் சொல்கிறதெல்லாம் ஈஸ்வர வாக்குன்னு வச்சுருந்தார். கே வி நாராயண சுவாமின்னு ஒரு பாட்டு பாடுற இருந்தார். அவர் சிவன் சார் நமஸ்காரம் பண்ண வந்தார். சிவன் சார் அவர்கிட்ட திருவள்ளிக்கேணியில் ஒரு பிரிவாக இருக்கா, அவரை போய் நமஸ்காரம் பண்ணு, அவர்கிட்ட தட்சிணாமூர்த்தி சம்மந்தமாக ஏதாவது மந்திரத்தை கிரகிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் வந்து சுவாமிகள்கிட்ட தட்சிணாமூர்த்தி மந்திரம் உபதேசம் வாங்கிட்டார். சுவாமிகள் மந்திரோபதேசம்லாம் நிறுத்திட்டார், ஆனால் சார் சொன்னதுனால அவருக்கு பண்ணார். திருவல்லிக்கேணி சுவாமிகள்கிட்டேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சுவாமிகள் பேரை சொன்னாலே சிவன் சார் 2 கைகளையும் தலைமையில் தூக்கி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுவார். இப்படி கொண்டாடுறாங்கன்னு அதை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் சுவாமிகளுக்கு இன்றைக்கி 63வது ஜென்ம நட்சத்திரம், அவர் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இருப்பா, அவர் நன்னா இருக்கணும், நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு வாட்டி சிவன் சார் திருவாரூர் போயிட்டு வந்தார். 10-15 நாள் இருக்கும். திரும்பி வந்தபோது நான் உள்ளே போனேன். அவர், இப்போ தான் உன நினச்சிட்டேன், நீ வந்துட்டு வந்துட்டு பூட்டின கதவை பார்த்துட்டு போயிருப்பேன்னு உன நினச்சிட்டேன் அப்படின்னார். இப்படியெல்லாம் மகான்கள் இன்றைக்கும் நினச்சி உருகும் அளவுக்கு அன்பு பாராட்டியிருக்கா. ஆனால் அந்த காலகட்டத்தில் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, நான் சுவாமிகள்கிட்ட என்னால் வேலை பார்க்க முடியாது, நீங்கள் சொல்கிற பாராயணங்கள் பண்ணுறேன், உங்களோடய இருக்கேன் அப்படின்னு வேலையை விட்டுட்டேன். அவர், என்னப்பா இப்படி பண்ணுற, அம்மா அப்பா படிக்க வச்சுருக்கா, தங்க கல்யாணம் இருக்குது, நீ வேலைக்கு போகணும், உன்னோட ஜாதகத்துலேயே உனக்கு உலக வாழ்க்கை தான் இருக்குது, இந்த மாதிரி லைஃப் இல்லை அப்படின்னு சுவாமிகள் என்ன டைரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் சிவன் சார் தன்னுடைய ஒரு ஃபோட்டோவை எனக்கு கொடுத்தார். அதில் சார் மாலை போட்டுருப்பார். சுவாமிகள் பார், உனக்கு கொடுத்த ஃபோட்டோவில் கூட சார் மாலை போட்டிருக்கார், அதனால் உனக்கு கிரகஸ்தாசிரமம் தான் அப்படின்னு சொன்ன சிரிச்சிட்டேன். நான் வேலை போயிடுத்து, உடம்பு ரொம்ப படுத்தித்து, விரையெல்லாம் வீண்டு, ஹைட்ராசில்னு காத்தாலெல்லாம் வலி, சாயங்காலம் ஆச்சுன்னா தலைவலி, இப்படி 1-6 மாதம் இருந்தது. சுவாமிகள் சொல்லி ஹோமியோபதி மருந்து சாப்பிட்ருந்தேன். இதை அனுபவித்து தான் தீர்க்கணுங்கிற மாதிரி இருந்தது. ஒரு வாட்டி சுவாமிகள் சிவன் சார்கிட்ட, இந்த குழந்தைக்கு உடம்பு ரொம்ப படுத்துறது அப்படின்னு சொன்னேன், சார் சரியாக போயிடும் அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே சரியாக போயிடுச்சு. இப்படி மகான்கள் அனுகிரகம் பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றும். சுவாமிகள் எங்கிட்ட, நீ மூக்கபஞ்சசுத்தி ஸ்தோத்திர பாராயணம் பண்ணு, அம்பாள் உபாசனையெல்லாம் வேண்டான்னு சொன்னார். சுவாமிகள் அம்பாள் உபாசகர், ஷோடசாட்சரி மந்திரோபதேசம், கணக்கட்ட ஜபங்கள், பூஜைகள், பூர்ணாபிஷேகம் வரைக்கும் எல்லாம் அவருக்கு கிடச்சிது. சில பேருக்கு அவர் பூஜையும் எடுத்து வச்சிருக்கார், மந்திரங்கள் உபதேசம் பண்ணியிருக்கார். அது ரொம்ப நாள் முன்னாடி. சுவாமிகள் அப்புறம் மந்திரோபதேசம் பண்ணுறதெல்லாம் ஒரு காலத்தில் பணிந்தார், அப்புறம் நிறுத்திட்டார். தன்ட்ட மந்திரம் வாங்கிட்டு ஃபாரின் போகிறது இஷ்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்த பின்ன அவர் அதை நிறுத்தின்ட்டார். கலியில் நாமஜபந்தான், ராமநாம ஜபம் காப்பாற்றும் அப்படின்னு எல்லாருக்கும் ராமநாம ஜபம் பண்ணுங்கோ, கோவிந்த நாம ஜபம் பண்ணுங்கோ, நாராயண நாம ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு அவள் வாழ்க்கை பொருத்தமாக உபதேசம் பண்ணுவார். எனக்கு எப்பவுமே விலட்சணமாக இருந்தால் தான் விசேஷம் அப்படின்னு அந்த சின்ன வயசில் யூனிக்காக இருக்கணும், மந்திரோபசம் வேணும் அப்படின்னு நான் சுவாமிகிட்ட கேட்டேன். அவர், வேண்டாம்ப்பா காலம் சரியில்லை, நமக்கு அதை தாங்குகிற யோகியத்தை இல்லை, நானே மூக்க வச்சு தான் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் சத்தியமாக காத்தால் அந்த உபதேசம் ஆனதுனால லலிதா சாஸ்திரம் ஒரு ஆவர்த்தி சொல்வார். சங்காலம்லாம் மூக்க வஞ்சித்து தான் படிச்சுட்டுருப்பார். வால்மீகி ராமாயண பாராயணம், பாகவதம், நாராயணியம் அப்படின்னு ஒரு மணி நேரம் ராமநாம ஜபம், ஒரு நாவிடாமல் ராமநாம ஜபம் பண்ணுவார் அப்படின்னு அவரே அதை தான் வச்சுருந்தார். தான் ஏதோ ரொம்ப ஸ்பெஷல், நீ லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே இந்த ராமநாமந்தான், இந்த ஸ்தோத்திரங்கள் தான் அப்படின்னு அவர் இருந்தார். அவர் லைஃபே ஒரு ஓப்பன் புக். அவர், எனக்கு அம்பாள் உபாசனை வேண்டாம், ஸ்தோத்திர பாராயணம் போகிறோம் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப கேட்குறேன்னு சொல்லிட்டு, நீ வேணால் பெரிவாட்டை உத்தரவாயிண்டு லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணு அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டார். அவர், நான் ரொம்ப கேட்டேன்னு, சரி இன்னும் அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு அன்றைக்கி எதர்ச்சியாக நேராக என்னோடய ஜோல்னா பையில் போட்டுட்டு சார்கிட்ட போனேன். சார் பார்த்துட்டு இந்த பையில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். நான் ஒரு பேனா இருக்குது, நோட் புக் இருக்குது அப்படின்னேன். கீழே கொட்டினார், அவர் முன்னாடி எல்லாத்தை கொட்டினேன். அந்த புஸ்தகத்தை எடுத்து, உனக்கு தான் இது வேண்டாம் சொன்னேனே அப்படின்ட்டார். நடுங்கி போயிட்டேன் நான். சரின்னு சொல்லிட்டு மகான்கள் சொல்லதை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்படிலாம் அவ இவ்வளோ க்ளோஸாக கைட் பண்ணலன்னா எனக்கெல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு வேளை போயிருப்பேன். இங்கிலீஷ் படிப்பு, இன்ஜினியரிங், ஒரு சயின்டிஃபிக் டெம்பர், நிறைய நாவல்லாம் படித்து ரொம்ப லிபரல் வியூஸ், பிறந்ததுலேருந்து இப்படி நிறைய படித்து நிறைய ஆனந்தா கிட்ட கீதை எல்லாம் கேட்டு ரொம்ப புத்தி குழம்பி போயிருந்தேன். ஆனால் ஒரு கர்வமாக இருந்தேன். அந்த கர்வத்தெல்லாம் தட்டி விட்டு ஓரளவு நல்ல வழியில் கொண்டு வந்தது இந்த மகான்குடைய சத்சங்கம் தான். இப்போவும் ஒன்றும் திருதினா தெரியல, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு தெளிவு, வேற எதுவும் பண்ணுறதில்லை, மூக்க பஞ்சத்தி விஷ்ணு சஸ்னா பாராயணம் அப்படின்னு அது மட்டும் பண்ணிட்டுருக்கேன். சிவன் சாருக்கும் சுவாமிகளுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. சார் புஸ்தகத்தை படித்தா அப்படி தோணும், குதிரை ரேஸில் ஜெயிக்கிறதுக்கு, காதல் தோல்விக்கு, இப்படி இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் புஸ்தகம் அடித்து விற்கிறா, அதெல்லாம் நெற்று போட்டால் ஒன்றும் நடக்காது, காரிய சித்திக்கும் ஸ்தோத்திர பாராயணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, மேலும் இந்த காலத்து சாமியார்கள் ராமா என்று ஒரு தடவை சொன்னால் எல்லா பாபமும் போய்விடும் என்று சொல்லி ஜனங்கள் இஷ்டப்படி இருக்க தூண்டிவிடுகிறார்கள், அதெல்லாம் தப்பு, பாபத்துக்கு பயந்து ரொம்ப நேர்மையாக வாழ வேண்டும் அப்படின்னு சார் எழுதியிருக்கார். ரொம்ப வாஸ்தவம். ஆனால் அதை படிக்கும்போது ஒரு விதத்தில் கலக்கமாக இருக்கும். சுவாமிகள் விடாமல் பகவன் நாமத்துடைய மகிமை, ஸ்தோத்திர பாராயண மகிமை, ரிஷிகளுடைய வாக்கு, நம்பி பண்ணினா நன்மை கிடைக்கும் என்று சொல்வார். அதன் மூலமாக அவர் பல பேருக்கு விதாயம் கொடுத்தார். பல பேருக்கு கஷ்டம்னு வந்தால் சுவாமிகள் இந்த ஸ்தோத்திரத்தை படி கஷ்டம் போகும்னு சொல்வார். அவள் அதை படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த கஷ்டம் தீர்ந்துடும், தனக்கு இந்த கஷ்டம் இருந்துதாங்கிற அளவுக்கு அவள் லைஃப் நல்லபடியாக மாறி போயிடும். அதைத்தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். சார் புஸ்தகத்தில் இந்த மாதிரி இருக்கேன்னு நான் சுவாமிகிட்ட கேட்டதுக்கு அவர் அது பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு எழுதியிருக்கார், ரிஷிகள் வாக்கு சத்தியம், நீ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டார். அதை ஒத்துக்கிற மாதிரி சிவன் சாரும் என்கிட்ட பர்சனலாக சுவாமிகள் சொன்ன ஸ்தோத்திர பாராயணங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னபோது, நல்ல காரியம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் சுவாமிகள் சொல்லி ராமநாம ஜபம் பண்ணிட்டுருக்கேன், அதுதான் எல்லா தெய்வ வழிபாட்டுக்கும் மேலானதுன்னு சுவாமிகள் சொல்லார் அப்படின்னு சொன்னபோது, சிவன் சார், வாஸ்தவம் அதுவும் ஒரு வழி, பொருட்பற்றை விலக்கி நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தால் அது தெய்வீகத்தில் கொண்டு போய்விடும் அப்படின்னு சொன்னார். சிவன் சார் நாம ஜபம் தெய்வீகத்தில் கொண்டு போய்விடும்னு சொல்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அவரோட புஸ்தகத்தை படிக்கும்போது தெய்வீகங்கிறது எவ்வளோ உயர்ந்த நிலைங்கிறது புரியும். பகவன் நாமத்தை நம்பி அந்த நிலைமை வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது சார் சொல்கிறார். சாரே நாம மகிமையை போதேந்திரால் சரித்திரத்தை எழுதியிருக்கார். மௌனத்தை ஏற்றாலும் பகவன் நாமாவை உச்சரிப்பவர் மகான் அப்படிலாம் எழுதியிருக்கார். ஆனால் நாமஜபருக்கு நான் இஷ்டப்படி இருப்பேன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய அட்வைஸ். மகான்களை நம்பியிருக்கிறது நாமஜபம் பண்ணுறது, அதைத்தான் இந்த கலியில் பண்ண முடியும், அது மூலமாக உயர்ந்த தெய்வீகத்தை அடையலாம் அப்படிங்கிற வாக்கு சிவன் சார் கொடுத்துருக்கார். அவரே அதை சொன்னதிலிருந்து நீ நாமஜபம் பண்ணிகிட்டே போ, உனக்கு பற்றுகள் விலகும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கார். சார் பற்றுகளை விலக்கிட்டு நாமஜபம் பண்ணுன்னு சொல்கிறார். இந்த ஆர்டரில் தான் டிஃப்ரென்ஸை தவிர ரெண்டு பேரும் நாமஜபத்தையும் ஸ்தோத்திர பாராயணங்களையும் மன அடக்கம், பணிவு, தெய்வபக்தி இதிலெல்லாம் உயரணும் அப்படிங்கிற எண்ணத்தை, அந்த பேசிஸை கரெக்டாக வச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கிறது புரிஞ்சுது. சுவாமிகள் தன்கிட்ட ஒரு வாளுக்கு ஆறுதல் சொல்லி இந்த ஸ்தோத்திரம் படிங்கோ, உங்கள் கஷ்டம் சரியாக போயிடும், அல்லது இந்த நல்லது நடக்கும், குழந்தை பிறக்கும் அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் சில பேர் அதை அவளுக்கு காரியம் நடக்கலைன்னா கேலி பேசினான். அதை பார்த்தப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் சுவாமிகள்கிட்ட, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வரம் கொடுக்குறேன், சில பேர் கேலி பேசுகிறா, சார் சொன்ன மாதிரி வினைகளை அனுபவிச்சு தானே தீர்க்க வேண்டியிருக்குன்னு ஒரு நாள் சொன்னேன். சுவாமிகள், நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியல, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் நான் சொல்லங்கிறத நீ ஒத்துண்டா சரி அப்படின்னு சொல்லிட்டார். கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டார். நான் அந்த மாதிரி பேசிடக்கூடாது, நமஸ்காரம் பண்ணி மன்னிச்சிடுங்கோன்னு சொன்னேன். அன்னைக்கு சிவன் சார் கிட்டே போனோம். சிவன் சார் சுவாமிகளை காமிச்சு, இவா சொல்கிறதெல்லாம் ஈஸ்வர வாக்கு அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணக்கூடாதுன்னு நான் புரிஞ்சுட்டேன். மகாபிரிவா சித்தி ஆன போது நான் சிவன் சார்கிட்ட இருந்தேன், காஞ்சிபுரம் போட்டுமான்னு கேட்டேன். நீ இங்கே இரு என்று சொல்லிட்டார். நீ கஷ்டம் தாங்க மாட்டே, அதனால்தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சுவாமிகள் அப்புறம் சொன்னார். சார் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அமெரிக்கா போனேன். அங்கே இருந்தபோது என் காலை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போது என் அப்பா அம்மாவை சிவன் சாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோன்னு சொன்னேன், கேட்டுட்டேன். அவள் அப்போ இருந்தபோது, சார் கொஞ்சம் காலை விந்தி நடப்பானே அந்த கணவீஸ்வரன் தானே அப்படின்னு கேட்டிருக்கார். அதை கேட்டோன்னே சரி இது நமக்கு அடையாளம்னு காலை அப்படியே விட்டுட்டேன். இப்படி மகான்கள் எங்கே இருந்தாலும் அவளுடைய கருணை நம்மளை காப்பாற்றுறது. நான் அமெரிக்காலேருந்து திரும்பறதுக்குள்ளே சிவன் சார் சித்தி ஆகிட்டார். நான் வந்து சுவாமிகள்கிட்ட நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமிகள் ஒரு மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம், நீ அமெரிக்காவில் இருந்தது போகிறோம், நெய்யை ஊற்றி நெருப்பு அணைக்க முடியாது, பணம் சேர்த்து வச்சுட்டு வர்றது, வாழ்க்கை அனுபவிச்சு வர்றதுன்னு ஒன்றும் கிடையாது, ஆசை வளர்ந்துட்டே தான் போகும், நீ திரும்பி வந்துடுன்னு சொன்னார். அப்புறம் திரும்பி வந்தேன். அப்புறம் அவரோட இருந்து ராமாயணம்லாம் படிச்சுட்டு அதே நம்பி இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி காமாட்சி வடிவமான மகாபிரிவாளும் பரமேஸ்வர ஸ்வரூபமான சிவன் சாரும் மகாவிஷ்ணு வடிவமான கோவிந்த தாமோதர சுவாமிகளும் இருக்கும்போது நமக்கு ஒரு குறையும் இல்லை. மகான்கள் வழி காமிச்சிருக்கா, அந்த வழியில் போகணும். எவ்வளோ பெரியவா அனுகிரகம் அனுபவங்கள் இருந்தாலும் நான் ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜானகி காந்தஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.